நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் முனைவர் விஜயலட்சுமி ராமசாமி.
வணக்கங்க.
வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே வானமணந்ததனை துமணந்து வண்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்றென்றும் வாழியவே.
வித்தியாசமான வணக்கம். உங்களது அந்த பாடலே சொல்கிறது நீங்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் பேராசிரியர், தமிழ் மீது பற்று கொண்டு வருவர் என்று காட்டுகின்றது. எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு முன்னாள் தமிழ் துறை பேராசிரியர் என்று அறிந்திருக்கிறோம். அதை விட உங்களுக்கு இருக்கின்ற வேறு முகங்கள், உங்களை பற்றிய ஒரு பின்னணியை சுருக்கமாக எங்களை சொல்லுங்கள்.
இப்ப பாத்தீங்கன்னா நான் தமிழ் படிச்சு தமிழ் ஆசிரியராகவும் தமிழ் பேராசிரியராகவும் பணி செஞ்சிருக்கேன். பணி ஓய்வு பெற்ற பின்னாடையும் பணியில் இருக்கும்போதும் தமிழ்ல கொஞ்சம் அதிக ஆர்வம் இருக்கு. எங்கெங்க கருத்தரங்குகள் நடக்குதோ அங்கெல்லாம் கலந்துப்போம், வெளிநாடுகள்லையும் கலந்துப்போம், உள்நாட்டிலையும் கலந்துருப்போம். அதை விட இப்ப என்னன்னா ஓய்வு பெற்ற நேரத்துல அந்த ஒரு இலக்கியத்தோட ஒரு இணைப்பு வச்சுக்கணுங்கிறதுனால நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்கும் பாருங்க, அதுல வந்து உறுப்பினராக செயலாளராக அல்லது மற்ற ஒரு பொறுப்பு முக்கிய பொறுப்பில் இருந்து அந்த பணியை செய்துட்டு வந்துட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும்.
சரி, நீங்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள், அதில் குறிப்பாக நாட்டுப்புற இலக்கியத்தில் அந்த பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். எவ்வளவோ துறைகள் இருக்கின்ற போது தமிழ் துறையிலேயே நிறைய வேறு வேறு பிரிவுகள் இருக்கின்றன இல்லையா? அப்படி இருக்கின்ற போது ஏன் நீங்கள் நாட்டுப்புற இலக்கியத்தை தெரிவு செய்தீர்கள்?
இப்ப நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கொங்கு நாடு, கோவை மாவட்டத்தில் திருப்பூர்ல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அப்போ திருப்பூர் வந்து பெரிய ஊராக இப்போ ஆயிருக்கலாம், நான் பிறந்து வளர்ந்தபோது ஒரு சின்ன ஊராக இருந்தது. அங்கே பக்கத்தில் நிறைய கிராமங்கள் இருக்கும். எங்கள் பெற்றோர்கள் வந்து அந்த கிராம பழக்க வழக்கங்கள், பாடல்கள், பழமொழி சொல்கிறது, விடுகதை சொல்கிறதுல ரொம்ப ஈடுபாடு. அந்த தமிழில் அவங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுனால தான் நான் வந்து தமிழ் படிக்கணும்னு விரும்பி எங்கள் அப்பா வந்து தமிழ் படிக்க வச்சாங்க. அந்த தமிழ் படித்ததுனால நம்ம என்ன பண்ணலாம் ஆய்வுக்கு அப்படின்னா, மற்ற தலைப்புகளெல்லாம் இப்போ சங்க இலக்கியத்தில், இலக்கணத்தில், அப்புறம் சமய இலக்கியத்திலலாம் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அப்போ புதுமையாக செய்யணும்னா அப்போ தான் நான் வந்து இப்போ 1990 ஆண்டு இந்த முனைவர் பட்டத்தை முடித்தேன். 84 தொடங்கினா 6 ஆண்டுகள் தொடர்ந்து செஞ்சேன், பகுதி நேரமாக தான் செஞ்சேன். அப்போ இந்த காலகட்டத்தில் எது எடுத்து செய்யலான்னு சொல்லும்போது எனக்கு கைடாக இருந்த பேராசிரியரும், இது இப்போ வந்து எல்லாரும் செய்கிறாங்க, நீங்கள் உங்கள் மாவட்டத்தையே பிறந்த மாவட்டத்தையே எடுத்துகிட்டு செய்யுங்கனாங்க. அப்போ தான் நான் வந்து ஏன் இதை செய்யக்கூடாது, நம்மளோட வாழ்க்கை அனுபவத்திலே இருக்கக்கூடிய இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை பற்றி செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு கோவை மாவட்டத்து நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் ஆய்வு செஞ்சு முனைவர் பட்டம் வாங்கினேன்.
இப்போது சொல்கிறார்கள் தமிழ்ல சோறு போடாது, அதனால் வேறு துறைகளை தெரிவு செய்கிறோம் என்று. அப்படி சொல்கின்ற ஒரு காலத்தில் இந்த நாட்டுப்புற இலக்கியம் உங்களுக்கு சோறு போடுகின்றதா?
கண்டிப்பா. எந்த ஒரு துறையை படித்தாலும், எந்த ஒரு துறையில நம்ம வந்து பணி செய்தாலும், நமக்கு முழு ஈடுபாடு இருந்தா உழைப்பு இருக்கணும், வெற்றி நிச்சயம். அதுக்கு தான் உழைப்பு முக்கியம், வெற்றி நிச்சயம்னு ஒரு நம்ம ஒரு மரபு தொடராகவே சொல்லுவோம். ஆனால் நம்ம எந்த துறையை எடுத்துக்கிறோமோ அதை வந்து நம்ம எப்போ ஈடுபாட்டோட செஞ்சோம் அப்படின்னா அதில் வெற்றியையும் காணலாங்கிறது. இப்போ தமிழ் படித்ததுனால நாங்கள்லாம் குறைஞ்சி போடல, இன்றைக்கி தமிழ் படித்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் நல்லா தான் இருந்துட்டுருக்காங்க. தமிழ் படித்து நொடிஞ்சு போனாங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறது ரொம்ப குறைவு தான். அப்படி இருக்கும்போது இப்போ நாட்டுப்புற பாடல்கள் படித்து நீங்கள் என்னன்னு கேட்டீங்க இல்லையா, நான் ஆய்வு தான் செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு நாட்டுப்புற பாடல்களை மட்டும் படித்தவங்க கூட, அவங்க வேறு துறையில் பட்டம் வாங்காட்டியும் படிப்பறிவை வளர்த்து காட்டி கூட அந்த கலையை வச்சே நல்ல ஒரு பிழைப்பு பிழைக்கிறாங்கங்கிறத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம்.
இப்போ நீங்கள் இந்த ஆய்வு செய்த காலம் வந்து 90 என்று குறிப்பிட்டீர்கள். அப்போது இருந்த நாட்டுப்புற இலக்கியத்துக்கான வரவேற்பும் இப்போதும் வந்து அப்படி இருக்கின்றது? இப்போதும் மாணவர்கள் அதை எடுத்து படிக்கிறார்களா, ஆய்வுகள் செய்கிறார்களா, கூடி இருக்கின்றதா, குறைவாக இருக்கின்றது?
கண்டிப்பா கூடித்தான் இருக்கு. இப்ப நாங்க வந்து பாத்தாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப முதல்ல செஞ்சவங்க வெறும் நாட்டுப்புற இயல்னு செஞ்சாங்க, நாட்டுப்புற இலக்கியம் செஞ்சாங்க, நாட்டுப்புற இலக்கியத்துல பாடல்கள்னு செஞ்சாங்க. ஒவ்வொரு பிரிவு மொத்தமான தலைப்பு ஒரு முழு தலைப்பு எடுத்து பண்ணாங்க. பின்னாண்டு வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம் வாரியாக நான் செஞ்ச போதே பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்து நாட்டுப்புற பாடல்கள்னு செஞ்சேன். ஏன்னா கோவை மாவட்டங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி. இப்போ எனக்கு பின்னாண்டு வர்றவங்க எதை செய்யலான்னு சொல்லும்போது அதனுடைய பிரிவு இருக்குதுங்களா, இப்போ வெறும் தாலாட்டு பாடலை மட்டும் ஆய்வு செய்வாங்க, தொழில் பாடலை மட்டும் ஆய்வு செய்வாங்க, காதல் பாடலை மட்டும் ஆய்வு செய்வாங்க, கேலி பாடலை, விளையாட்டு பாடலை, கதை பாடல்களை, இன்னும் பழமொழியை பண்ணி விடுகதை, இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற பிரிவை தனித்தனி தனித்தனியாக எடுத்து. இப்போ ஒரு மருத்துவத்துறையினா எடுத்தால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்னு சொல்லுவாங்க, பொதுவாக MBBS படித்தாலே நம்ம டாக்டர்னு சொல்லுவோம். இன்றைக்கி எப்படி மருத்துவத்துறை வளர்ந்துருக்கு, ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக படிக்கிறாங்க. இப்போ கை விரலே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அஞ்சு விரலுக்கும் தனியாக படிக்கக்கூடிய ஆய்வு நிலை வந்துருச்சு இல்லைங்களா. அதுபோல தான் நாட்டுப்புற இலக்கியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பாடல்னு எடுத்துட்டா ஒவ்வொரு பாடலையும் பண்ணலாம், பழக்க வழக்கங்கள்னு எடுத்துட்டா ஒவ்வொரு பழக்க வழக்கத்தையும் பண்ணலாம், நடை உடை பாவனை உணவு முறை அப்படிங்கிறது, அப்புறம் அந்தந்த மண் வளத்தை பற்றியும் அந்த எந்த இடத்துல என்ன விளையுதுங்கிறத பற்றியும் பண்ணலாம். இன்னும் கலைகள் சக்கமாக இருக்குது அந்த கலைகளில், ஆனால் நிறைய பிரிவு இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுப்புற இலக்கியத்துக்குள்ளேயும் நாட்டுப்புற பழக்க வழக்கங்களையும் அதில் கைவினைப் பொருள்களை பற்றியும் ஆய்வு செய்கிறவங்க நிறைய கூடியிருக்காங்க. இப்போ பல்கலைக்கழகத்திலேயே இதுக்குன்னு தனி துறைகளெல்லாம் இருக்குது, அந்த துறைகளில் ஒவ்வொரு பிரிவையும் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு பள்ளி விழாவாகட்டும், கல்லூரி விழாவாகட்டும், உள்நாட்டிலேயே சமூக திருவிழா அப்படின்னு இருக்குதுங்களா, ஊர் திருவிழா, கோயில் திருவிழா அப்படிங்கிறோம், அப்புறம் வெளிநாடுகள்லேயே நிறைய விழாக்கள் கொண்டாடுறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்கூட நாட்டுப்புற கலை இல்லாமல், இப்போ காவடியாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பறையாட்டம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, கரகாட்டம், இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமே இல்லைங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். மொழி தெரியுதோ தெரியலையோ அங்கங்கே அந்த கலைகளெல்லாம் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த கலை வளரும்போது கூட இப்போ கரகாட்டத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பாட்டை பாடித்தான் கரகாட்டம் ஆடணுங்கிறது இல்லை, அந்த இசையை அந்த மேளத்தை கொட்டினாலே அந்த கொற்ற இசைக்கு தகுந்த மாதிரி அவங்க தாளத்தோடு பாடுறாங்க இல்லைங்களா. ஆனால் இன்றைக்கும் நாட்டுப்புற கலைகளும் நாட்டுப்புற இலக்கியங்களும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய உண்மைதான்.
இதுவரை கணினியில் கம்ப்யூட்டரில் பிழையின்றி தமிழை தட்டச்சு செய்வது எப்படி என்பது பற்றியும் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் இல்லையா, எப்படி ஒரே நாளில் கற்றுக்கொள்வது?
கணினியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் டைப் பண்ணுறதுன்னு சொல்கிறல்லங்களா, அது ரொம்ப ரொம்ப எளிய முறை. இப்போ நானெல்லாம் அதில் கற்றுக்கிட்டது நான் வேலையில் இருந்ததுனால ஒரு 40 வயசுக்கு மேலே தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க, அதாவது மாணவர்கள், எளிய தலைமுறை ஒரு மணி நேரத்திலே கற்றுக்கிறாங்க, ரொம்ப வேகமாக கற்றுக்கக்கூடியது. ஏன்னா அவங்களுடைய அறிவாற்றல் அத்தகையது. இந்த நான் கற்றுக்கிட்ட முறைனா என்னென்னா NHM அப்படிங்கிற சாஃப்ட்வேர், அது ஃப்ரீ டவுன்லோடு தான், அதை வந்து மாணவர்களை ஃப்ரீ டவுன்லோட் பண்ண சொல்லிவிடுவேன். பண்ண சொல்லிவிட்டு அந்த கீபோர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கீபோர்டு ஆங்கிலத்தில் தான் இருக்கும், ஆனால் தமிழில் கீபோர்டு இருக்குது. எல்லார் வீட்லேயும் தமிழில் கீபோர்டு வாங்கி வைக்க மாட்டாங்க. நான் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அதை ஓப்பன் பண்ணி அந்த எந்தெந்த முறையில் நம்ம டைப் அடிக்கிறதுங்கிறது 4 முறை வரும். 1, ஓல்ட் டைப் ரைட்டிங். 2, டிரான்ஸ்லிட்டரேஷனில் அடிக்கலாம். இப்போ நீங்கள் வான்னு சொன்னாங்க அப்படின்னா VAA போட்டால் வானு வரும். வணக்கம் சொல்கிறதுக்கு ஆங்கிலத்திலேயே நீங்கள் VANAKKAM போட்டால் வணக்கம்ங்கிறது தமிழில் வந்துடும். அது ஒன்று. அது இல்லாமல் நான் தமிழ் மொழியில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, லிங்குஸ்டிக்னு, அந்த முறையில் அங்கே வந்து ஃபாண்டை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அடித்தோம்னா பிழை இல்லாமல் வரும். எப்படி பிழை இல்லாமல் வரும்னா, நம்ம தமிழ் எழுத்துலேயே மெய் எழுத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தடுமாற்றம் வரும். ஏன்னா தன்னகரம் எது, தன்னகரம் எது, ரன்னகரம் எது அப்படின்னு தடுமாற்றம். அப்போ 2 சொல்னா எது, 3 சொல்னாரு, நாக்குக்கு வர்றது எது அப்படின்னு அவங்களுக்கு தடுமாற்றம் வரும். அந்த இதில் நீங்கள் என்ன அடிக்கிறீங்களோ அதுதான் வரும். இப்போ ரன்னகரம்னா ராக் அடுத்தது நா, 2 சொல். அப்போ அந்த நாக்குன்னு ஒரு லெட்டர் வச்சுருப்பாங்க ஆங்கிலத்தில், அதை அடித்தோம்னா அந்த எழுத்து கரெக்டாக வரும். அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லகரத்தில் பொது லகரம், சிறப்பு லகரம், இடையின லகரம்னு சொல்லுவோம். அது நம்ம தானே அடிக்கிறோம், இந்த எழுத்து அடித்தா இந்த எழுத்து அப்படிங்கிறது அதில். ரகரம் ரகரம், இடையினம் வல்லினம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிழை வராது. இதை வந்து 1 மணி நேரம் இருந்தால் போதும் அவங்க எப்படி அடிக்கிறதுங்கிறத சொல்லுங்கள். முதல்ல மெய்யெழுத்து 18ன்னு சொன்னோம், உயிரெழுத்து 12ன்னு சொன்னோம். அந்த 12 எழுத்துக்கு உரிய எழுத்து இது, 18 எழுத்துக்கு உரிய மெய் எழுத்து இது. அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மை இல்லைங்களா. அந்த உயிர்மை எழுத்து வரும்போது 2 லெட்டரையும் அடிப்போம், அதான் உயிரெழுத்தையும் அடிப்போம் மெய் எழுத்தையும் அடிப்போம். அப்போ அது கவனமாக கவனிச்சுக்கிறாங்க, ஓ இது உயிர் 12 மெய் 18 உயிர் மெய்யை கூட்டுறது அந்த ரெண்டையும் அடித்தா வந்துடுது அப்படிங்கிறத அவங்க மைண்டில் புகுத்திடுறாங்க. அதனால் ஒரு மணி நேரத்தில் கணினியில் தட்டச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத எளிமையாகவே, இப்போ நீங்கள்லாம் கற்றுக்கிறனா கூட உங்களுக்கு ஒரு மணி நேரம் கூட வேண்டாம், அரை மணி நேரம் தான் போதும். டவுன்லோட் பண்ணுறீங்க இந்த எழுத்துக்கு இதுங்கிறத மைண்டில் ஃபீட் பண்ணிக்கிறீங்க, அடிச்சிங்கன்னா வந்துடும், அவ்வளோதான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் முன்னாள் தமிழ் பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள்.
மீண்டும் இந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வந்தால், முன்னரெல்லாம் பார்த்தால் ஊர் கிராமப்புறங்களில் கலை விழாக்கள் திருவிழாக்களில் வந்து நாட்டுப்புற பாடல்களை பாடுவார்கள். இப்போதெல்லாம் அந்த இடத்தில் சினிமா பாடல்களை பாடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சினிமா வந்து நாட்டுப்புற பாடல்களின் இருப்பை இல்லாமல் செய்வதாக உங்களுக்கு படுகிறதா?
இல்லைங்க. இப்ப நாட்டுப்புற பாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாட்டுப்புற பாடல்கள் தான் முதல் எல்லா இலக்கியத்துக்கும் முன்னோடியாக அடித்தளமாக இருந்தது அந்த பாட்டு தான். மக்கள் என்னைக்கு பேச தொடங்கினாங்களோ அன்னைக்கே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் பாடுவாங்க, வருத்தமாக இருந்தாலும் பாடுவாங்க. அடுத்து வேலை செய்யும் போதும் அந்த ஓய்வு எடுத்துக்கக்கூடிய நேரத்தில் கூட உற்சாகமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் பாடுவாங்க. ஆனால் பாட்டு இல்லாமையே இல்லை. அந்த பாட்டு நாட்டுப்புற மக்கள் ஒவ்வொரு நிலையிலையும் பண்ணாங்க. குழந்தைகளை தூங்க வைக்கிறதுலேருந்து இறப்பு வரைக்கும், பத்தாளாட்டு பாடல், தொழில் பாடல், காதல் பாடல், விளையாட்டு பாடல், கேலி பாடல், வழிபாட்டு பாடல், கதைப்பாடல், ஒப்பாரி அப்படின்னு நிறைய வகைகள். வாழ்க்கை அனுபவத்தை அன்றாட நடக்கக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு ஏற்ப அவங்க தானாகவே, யார்கிட்டையும் போய் கற்றுக்கல, படிக்காதவங்க தான், எழுதும் தெரியாது, ஆனாலும் அதுதான் அந்த பாட்டை பாடறியேன், படிப்பெறியேன், பள்ளிக்கூடம் தானறியேன், எடறியேன், எடுத்தறியேன், எழுதும் வகை தான் அறியேன் அப்படிங்க. அவங்க எங்கே போய் படித்தாங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க, ஒருத்தர் பாடினதைவே பாடினாங்களா, தெரியாது. ஆனால் பாடல் பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தாங்க. இது வந்து உண்மையாலுமே நாட்டுப்புற மக்கள் பாடிய அந்த ரெண்டு வரி. அந்த ரெண்டு வரியை அப்படியே திரைப்பட பாடலாசிரியர்கள் எடுத்து போட்டு அவங்க சொல்லும் போதே சொல்லுவாங்க, உண்மையான கிராமப்புற பாடல் வரியை ரெண்டு எடுத்துட்டு பின்னாண்ட அவங்க கற்பனைக்கு ஏற்ப திரைப்பட பாடல்களின் கருத்துகளுக்கு ஏற்ப அந்த ராகத்திலேயே எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதை கேட்டோன்னே எனக்கு என்னென்ன நினைவு வருதுங்கன்னா, திரைப்படம் நாளுக்கு நாள் வந்துட்டுருக்கு, அதில் எத்தனையோ பாடல்கள் வருது, ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு இசை, அதுக்கு இலக்கணம் இருக்குது, இந்த இசையிலிருந்தால் இந்த தாளம் வரணும், ஒரு வரியை எடுத்து எழுதுறதுக்கு இவ்வளோ மீட்டரில் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இலக்கணம் இருக்குது. இதெல்லாம் தெரியாமே அந்த ஆற்றல் பெற்றிருந்தாங்க இந்த கிராமப்புற மக்கள். அந்த நிறைய வர்ற பாட்டில் கூட எந்த பாட்டுங்க எல்லாராலையும் பாடக்கூடியது அப்படின்னு பார்த்தா, இந்த கிராமிய பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், இசையமைந்த பாடல் இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டு தான் இன்னைக்கு எல்லாரும் பாடுறாங்க, எல்லா மக்கள் மனதிலையும் போய் பதியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இல்லைங்களா. அதே கர்நாடக இசையில் வந்தது அப்படின்னா அது எல்லாராலையும் பாட முடியாது இல்லைங்களா. இப்போ அதுக்கு உதாரணமாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படிங்கிற பாட்டு பழைய பாட்டு. இதெல்லாம் இசை கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கணும், அதில் முதல்ல தொடங்கும் போது அப்புறம் அடுத்தது அந்த ஸ்ருதியை ஒசத்தி பாடணும், அது எல்லாராலையும் பாட முடியாது. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை அப்படிங்கிற பாடம் இருக்குது. இது தொடங்கும் போது எல்லாருனாலே பாட முடிகிற மாதிரி இருக்கும், அடுத்த நாலு வரி பாட்டணும் அப்படின்னா எல்லாருனாலே பாட முடியாது, ஏன்னா இதனுடைய இசை இலக்கணம் வேற. அதே பாருங்க, மாங்குயிலே குங்குயிலே சேதி ஒன்று கேடு, இது நாட்டுப்புறம். அந்த நாட்டுப்புற பாடல் மெட்டமைந்தது, அந்த மெட்டில் திரைப்பட பாடத்தில் பாடுறாங்க, இதை எல்லாரும் பாடுறாங்க இல்லைங்களா. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வர்றது பழைய படத்துலேயே வந்து, தலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நட நடந்து அப்படிங்கிற பாட்டெல்லாம் இது எல்லாரும் பாடலாம், அது கிராமப்புற இசையை சேர்ந்தது தான். இப்போ அண்மையில் பார்த்து, எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் அப்படிங்கிற பாட்டு இருக்குது, இது கிராமிய பாட்டு தான், அது எல்லாரும் பாடுறாங்க இல்லைங்களா. அதில் பாருங்கள் அடுத்த வரி பார்த்தோன்னா, எங்கள் வீட்டு குத்து விளக்கே அப்படிங்கிறது, அந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி, அந்த இசைக்கு தகுந்த மாதிரி, அந்த பாடல் வரிகளை அந்த இசை அமைப்பாளர்களும் பாடலாசிரியர்களும் சேர்த்துறாங்க. இந்த பாட்டு எல்லார் மனசுலையும் நிற்கிது. அப்போ என்ன அர்த்தம்? நாட்டுப்புற இசை இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ மொழி தெரியாதவங்களே பாடுறாங்க இல்லைங்களா? இப்போ தமிழகத்தில் தான் எடுக்கிறாங்கனாலும் அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாடுறது காட்டிலும் வெளிநாட்டில் எத்தனையோ நாட்டில், இப்போ அமெரிக்கா எடுத்துங்க, கனடா எடுத்துங்க, ஆஸ்திரேலியா எடுத்துங்க, அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடியவர்களாகட்டும் தமிழ் பேசக்கூடாதவர்களாக இருந்தால் கூட அந்த இசையை ரசிக்கிறாங்க, அதை பாடுறாங்க. அதே போல் தான் கலைகளும். அதனால் திரைப்படத்தில் வர்றதுனால இந்த நாட்டுப்புற பாடல்கள் இன்னும் தேயாமல் இருக்கிறது, வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை. இது போல் ஒன்று ரெண்டு பாட்டு இல்லைங்க, நிறைய பாட்டு இப்போ சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஹிட் சாங் எதுன்னு பார்த்தா அது நாட்டுப்புற பாடலாக தான் இருக்கும்.
சரி, இதே வேளை நீங்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமாங்க,
10 நூல்களை கிட்ட
எழுதியிருக்கீங்க.
இந்த இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் தமிழில் தான் எழுதியிருக்கிறீர்கள். அதே போல இந்த தமிழ் ஆய்வுகள் சம்பந்தமாக, இலக்கியம் சம்பந்தமாக, நாட்டுப்புற பாடல், பழமொழிகள் இவையெல்லாம் தமிழில் வருகின்றன இல்லையா? இவற்றை வந்து தமிழிலேயே வெளியிட்டுக் கொண்டிருப்பதன் மூலம் எங்களுக்குள்ளேயே அதை பற்றி நாங்கள் படித்து பேசி என்ன பிரயோஜனம்? அதை வேறு நாட்டவர்களும் வேற்று மொழியை தெரிந்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேறு வேறு மொழிகளில் வர வேண்டும் இல்லையா? ஏன் அதற்கான முயற்சிகள் குறைவாக இருக்கின்றன?
முயற்சி நீங்க சொன்ன மாதிரி குறைவா இருக்குங்கிறது உண்மை, ஆனா வளர்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது உண்மை. இப்ப நான் வந்து தமிழ் படித்தேன், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், பிற மொழிகள் தெரியாது. ஆனால் நான் தமிழ் படித்ததன் காரணமாக என்னுடைய அந்த ஈடுபாடு தமிழ் இலக்கியங்களும் நாட்டுப்புற இலக்கியங்கள்னா அது தொடர்பான நூல்களை தமிழில் எழுதுவேன். இப்போ நான் ஆங்கிலத்தில் எழுதணும் அப்படின்னா ஆங்கில அறிவு இருக்கணும். அப்போ ஒரு மொழிக்குள்ள கூறுபாடுகள், தமிழில் என்ன சொல்லுதோ கருத்தை அதே கருத்து மாறாமல் சொல்லணும். அப்போ ஆங்கில புலமே அதிகமாக இருக்கணும். இதே போல் கன்னடத்தில் எழுதுறதுன்னு வச்சுங்க, கன்னட மொழி புலமே இருக்கணும். தெலுங்கில் எழுதுறதுன்னா தெலுங்கு மொழியோடைய புலமை இருக்கணும். இப்படி எந்த மொழியில் எழுதுகிறோமோ அது. அப்போ ஒரு நூல், ஒரு கருத்து பிற மொழிகளில் எழுதுனாத்தான் எல்லா மக்களுக்கும் போய் சேரும் என்பது உண்மைதான். இதுக்கு வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லையும் நல்ல நூல்களை அவங்கவங்க அந்த துறை சார்ந்தவங்களை மொழி ஆக்கம் செய்து, மொழி பெயர்ப்பு வேற, மொழி ஆக்கம் வேற இல்லைங்களா? மொழிபெயர்ப்பு இருக்கிறது இருக்கிறதான் சொல்ல, மொழியாக்கம்னா அந்த நயம் குறையாமல் சொல்லுவாங்க. அதுக்கான முயற்சியை எல்லா பல்கலைக்கழகத்திலையும் எடுத்துகிட்டு வராங்க. முன்ன பேராசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொழியோடு இருக்க மாட்டாங்க. இப்போ பாரதியாருக்கே பாருங்கள், எத்தனை மொழியோ தெரியும். சமஸ்கிருதம் தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், கிரேக்கம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மொழி தெரிஞ்சதுனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதும் இனிதாவது எங்கும் காணோம்னே அவர் பேசியிருக்காரு. அப்போ நிறைய மொழி தெரிஞ்சால் தான் அதனுடைய வாய்ப்பு. ஆனால் ஒருத்தருக்கு அந்த மொழி இன்னைக்கு தெரியலன்னா கூட நல்ல நூல்கள், சிறந்த நூல்கள் இன்னைக்கு பிற மொழிகளில் ஆக்கம் செய்யப்பட்டு, மொழியாக்கம் செய்யப்பட்டு வர்றதுங்கிறதும் உண்மைதான்.
சரி, நீங்கள் பழமொழியிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றீர்கள். எனவே எங்களிடமிருந்து நாங்கள் நிறைய பழமொழிகளுக்கான சரியான விளக்கங்களை நாங்கள் இனிவரும் நிகழ்ச்சிகளில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். உங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருந்தாலும் நேரம் அனுமதிக்காது. மிக்க நன்றி எங்களது கலையகம் வரை வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. உங்களது பணி மேன்மேலும் தொடர வாழ்த்துக்கள்.
நன்றிம்மா. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது கூட ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வானொலியில் 73 மொழிகளில் நீங்கள் வந்து நிகழ்ச்சி செய்கிறீங்கிறது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அதனால தான் வழிய வாழியவே எஸ்பிஎஸ் வானொலி பலமொழி நிகழ்வோடு பல்லாண்டு வாழியவே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது எஸ்பிஎஸ் ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.